கடந்த வாரம் முதற்கொண்டு நாம மீண்டுமாக புது சிருஷ்டியின் வகுப்பில் தேவனுடைய கிருபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் புதிதாக ஒரு பாடம், ஒரு அத்தியாயம் நம்ம துவங்கி இருக்கிறோம். அந்த பாடம் புது சிருஷ்டியினுடைய ஓய்வு அல்லது இலைப்பாறுதல், இலைப்பாறுதல், தி ரெஸ்ட் ஆர் சபாத் ஆஃப் நியூ கிரியேஷன். அப்ப கடந்த கிளாஸஸ்ல நாம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே, சகோதர ரசல் மூலமாக புது சக்தியின் ஓய்வு குறித்து தியானிக்கும் போது, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இந்த ஓய்வை குறித்து இருக்கக்கூடிய கருத்துக்கள், அது இன்னைக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா, இன்றைய நாள் அது ஏற்புடையதாக இருக்குதா இல்லையா, அந்த கருத்துக்களோடு நம்ம புது சிஷ்யனுடைய ஓய்வையும் குறித்து நாம் தியானம் செய்தோம். அப்ப அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம் என்றால், பாடத்தினுடைய துவக்கத்திலேயே பிரதர் ரசல் சொல்லியிருந்தார், புது சிருஷ்டிகள் இந்த நாள் தான் ஓய்வு நாள், இல்லாட்டி அந்த நாள் தான் ஓய்வு நாள் என்று கடைபிடிப்பதற்கு அவர்கள் எந்த ஒரு நிபந்தனைக்கும், எந்த ஒரு கற்பனைகளுக்கும், எந்த ஒரு கட்டளைகளுக்கும் உட்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா முந்தைய பாடத்துல நாம் அதுதான் பார்த்திருந்தோம், புது சிருஷ்டிகள் மேல எந்த ஒரு கட்டளையும் தேவன் அங்க சுமத்துல, அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் முற்றிலுமே ஒரு சுயாதீனம் மூலையவர்களாக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்தோம். They are not bound by any law. அவர்கள் எந்த ஒரு சட்டத்தினாலும் கட்டப்படவில்லை, புது சிருஷ்டிகள். அப்படி சொல்லும் போது கண்டிப்பா புது சிருஷ்டிகளுக்கு இந்த நாள் தான் ஓய்வு நாள், அந்த நாள் தான் ஓய்வு நாள் என்று சொல்லுவதற்கு அங்க எதுவுமே இல்லை நம்ம பார்த்து. அவருக்கு அப்புறம் அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய ரெண்டு கருத்துக்கள், சிலர் வாரத்தினுடைய ஏழாவது நாள் தான் ஓய்வு நாள் என்று சனிக்கிழமையை ஓய்வு நாளாக அனுசரிக்கிறதும், சிலர் வாரத்தினுடைய முதலாம் நாள் தான் ஓய்வு நாள் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு நாளாக அனுசரிக்கிற விதமும், எங்க இருந்து அது துவங்கினது என்று அந்த ரெண்டு கருத்துக்களினுடைய ஆரம்பத்தை நாம பார்த்தோம். பார்த்து நாம முடிக்கும் போது இவைகள் அந்த ஜனங்கள் யூதருடைய பழக்க வழக்கத்தில இருந்து எடுத்துக்கொண்டு தங்களுக்கு புரிந்த வகையில அவங்க ஒவ்வொன்றையும் அவங்க கடைபிடித்துட்டு வருவதை நாம பார்ப்போம். அப்ப புது சிருஷ்டி என்று சொல்லும் பொழுது, புது சிருஷ்டிகள் இவங்க இந்த உலக ஜனங்கள் அல்லது யூதர்கள், யூதர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளையிலிருந்து அவர்கள் இந்நாள் வரைக்கும் பின்பற்றி வரக்கூடிய இந்த ஓய்வு நாள், அதை நாம் அனுசரிக்கிறதுல நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. மாறாக ஒரு வகையில இந்த உலக வழக்கத்தின்படி அவர்கள் அனுசரிக்கிற அந்த ஓய்வு நாட்களை நாமளும் அனுசரிக்கிறது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்குது. எப்படி என்று பார்க்கும் போது, ஒரு முழு நாள் தேவனுக்காகவே நாம் செலவழிக்கிறதுக்கு இதன் மூலம் நமக்கு அங்க சாத்தியப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி உலக சின்னங்கள் யூதருடைய வழக்கத்துல இருந்து ஏதாவது ஆறு நாளுக்கு அப்புறம் ஒரு ஓய்வு நாள் வேணும் என்று அவங்க எடுக்காது இருந்தாங்கன்னா ஏழு நாளுமே வேலை நாட்களா போயிருக்கும். அப்ப புது சிஷ்டிகள் அழைக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஏழு நாளுமே கஷ்டத்துக்கு மத்தியில தேவனுக்காக சத்தியத்திற்காக பிரயாசங்கள் ஏற்க வேண்டியதா இருக்கும். ஆனா அப்படி இல்லாம இவர்களுடைய ஒரு தவறான பழக்க வழக்கமா இருந்தாலும் கூட சரி, அது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப லாபகரமாகத்தான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஸ்பிரிச்சுவலா மாத்திரம் இல்ல, பொதுவாக பார்க்கும் போது ஏழு நாள்ல ஒரு நாள் ஓய்வு நாள் என்று சொல்லும் போது நமக்கு ரொம்பவுமே நன்மை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்துல ஆறு நாள் கஷ்டப்படும் பொழுது கண்டிப்பா ஒரு நாள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நமக்கு தேவைப்படும். நமக்கு மாத்திரமல்ல, விலங்குகளுக்கும் கூட, வேலை செய்யக்கூடிய விலங்குகளுக்கு கூட, அது மாத்திரமல்ல வேலையில இருக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு கூட அந்த ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நாம சொன்னாது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல நாம், ஆனாலும் நியாயப்பிரமாணம் தேவனால கொடுக்கப்பட்டு, தேவனால கொடுக்கப்பட்ட எதுவா இருந்தாலும் அது ஒரு நன்மைக்காகவே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கோணத்துல நம்ம நியாயப்பிரமாணத்தை பார்த்து அதுல இருக்கிற இந்த ஓய்வு நாள் நம்ம அனுசரிக்கும் போது நமக்கு ரொம்ப நன்மையாகவே தான் அங்க இருக்குது, சரிங்களா? அது அதோடு நாம முடிச்சோம். நாம இப்ப நாம இன்னைக்கு நாம என்ன பார்க்கணும், ரொம்ப சின்ன பகுதி, இன்னையோட இந்த பாடம் முடியுது, ரொம்ப சிறிய பாடம் தான் இது. இஸ்ரேல் சபாத் டிபிக்கல், இஸ்ரேலர்கள் அனுசரிச்ச அந்த ஓய்வு நாள் அது ஒரு நிழல். சோ அந்த நிழல் இன்னைக்கு நமக்கு என்ன பொருள், நிஜம் இருக்கு, அது நம்ம பார்க்கணும். அப்போ சகோதர சகோதரர்கள், இஸ்ரேலினுடைய அந்த ஓய்வு நாள் அனுசரிக்கிற முறை ஒரு நிழலாக இருக்கிறது, அதனுடைய பொருள் நாம என்ன நம்ம பார்க்கணும். அப்போ பார்க்கும் போதே இந்த ஓய்வு நாளினுடைய அனுசரிப்பு நியாய பிரமாணம் யூதர்களுக்கு இஸ்ரேல் தேசமா அவங்களுக்கு மாத்திரம் தேவன் கொடுத்தது, வேறு யாருக்குமே அவர் கொடுக்கல. இஸ்ரேல் தேசத்தாருக்கு மாத்திரம் தான் இந்த ஒரு நிபந்தனை, இந்த ஒரு அனுசரிப்பு முறை, வேறு யாருக்கும் தேவன் கொடுக்கல. அப்படி பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யூதர்கள் மாத்திரமே அதுக்கு உட்பட்டவர்களா வருகிறாங்க, வேற யாருமே அதனால கட்டப்படுவது இல்லை. நியாயப்பிரமாணம் அதுல இருக்கிற அந்த ஓய்வு நாள் என்கிற அந்த ஒரு அனுசரிப்பு முறை. அப்ப இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கிறது வேதத்துல முதல் முதல் எங்க வருது அது நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியம். முதல் நியாயப்பிரமாணம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், எங்க கொடுத்தார் ஞாபகப்படுத்த முடியுமா? முதல் நியாய பிரமாணம், கரெக்ட். அவங்க இன்னும் எகிப்தை விட்டு வெளியேறவே இல்லை, ஆனா வெளியேறும் போது அவங்களுக்கு கொடுத்தார் பஸ்காவினுடைய நியமனம். சோ இதுக்கு அப்புறம் அவங்க எகிப்துல இருந்துட்டு கிளம்பி சீனாய் மலைக்கு போய் சேர்ந்து சீனாய் மலையில தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்தார்? அந்த 10 கட்டளைகளோடு சேர்ந்து எல்லா பிரமாணங்களும் கொடுத்தார். அப்போ அவங்க முதல் பிரமாணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சீனாய் மலையில 10 கட்டளைகள் வாங்கிறதுக்கு முன்னால இடைப்பட்ட காலத்துல தான் இந்த ஓய்வு நாளினுடைய அனுசரிப்பை பற்றி தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க சொல்றார். எப்போ எது சம்பந்தப்படுத்தி வரும் போதுன்னா, அவர்கள் மன்னாவை தங்களுக்காக சேகரிக்க தேவன் அவங்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது சொல்றார், உங்களுக்கு 6 நாள் வேலை நாளா இருக்கட்டும், 7வது நாள் உங்களுக்கு அது ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஓய்வு நாளா உங்களுக்கு அங்க இருக்கட்டும் அங்க சொல்றார். முதல் முதல்ல ஓய்வு நாள் பத்தி தேவன் எங்க பேசாருன்னா இங்க தான் பேசுறார். எகிப்தை விட்டு அவங்க வெளியேறிட்டாங்க, இன்னும் சீனாய் மலைக்கு போய் சேரல, சீனாய் மலையில 10 கட்டில வாங்கல, ஆனா அதுக்கு முன்னாலேயே அன்றாடம் தங்களுடைய ஆகாரத்துக்கு அந்த மன்னாவை அவங்க சேகரிக்கணும். அப்ப தேவன் சொல்றார், நீங்க வாரத்துல 7வது நாள் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஓய்வு நாளாக நீங்க அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி தேவன் சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடி எங்கிருந்து சொல்லவே இல்லை தேவன். ஆதாம் கிட்ட தேவன் ஓய்வு நாள் பற்றி சொல்லவே இல்லை, அதான் நீங்க 6 நாள் வேலை செய்யுங்க, 1 நாள் ஓய்வு நாள் இருங்க சொல்லவே இல்லை, சரிங்களா? ஏனோக்கிட்ட தேவன் சொல்லவே இல்லை ஓய்வு நாள் பற்றி, அதுக்கப்புறம் நோவா கிட்ட கூட தேவன் சொல்லவே இல்லை, அப்புறம் ஆபிரகாம் கிட்ட சொல்ல, ஈசா கிட்ட சொல்ல, யாக்கோபு கிட்ட வரைக்கும் கூட தேவன் சொல்லல. இவர்களுடைய காலகட்டம் வரைக்கும் வேதத்துல அந்த ஓய்வு நாள் என்ற வார்த்தை அங்க இல்ல நம்ம பாக்குறோம். ஆனா ஒரே ஒரு இடத்துல இருக்கு, அது எங்க இருக்குன்னா, தேவன் 6வது நாள்ல தம்முடைய சிருஷ்டிப்பை எல்லாம் முடிச்சுட்டு 7வது நாள்ல ஓய்ந்த அந்த சபாத் அந்த வார்த்தை, அதற்கு முன்னால இந்த எகிப்தை விட்டு இவங்க வந்து தேவன் அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னால வேற எங்கன்னா, இங்க ஆதியாகமத்துல முதல் அதிகாரம் மாத்திரம் அங்க கொடுக்கப்பட்டது. ஆனா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், தேவன் ஓய்ந்திருந்ததுன்னு சொல்லும் போது அது ஒரு 24 மணி நேரம் அல்ல, மாறாக அது 7000 வருஷங்களை கொண்ட மிகப்பெரிய கால பகுதி தான் நம்ம அங்க பாக்குறோம். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட ஒரு ஓய்வு நாள் நீங்க அனுசரிங்க என்று சொல்லும் போது அதைய தேவன் எப்படி சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து ஒரு 24 மணி நேரம் கொண்ட நாள் தான் அவங்க சொல்லியிருந்தார். அப்போ இஸ்ரேலுக்கு தேவன் சொன்ன இந்த விதத்துல கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய பாடம், ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார் அந்த 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் வாரத்துல உங்களுக்கு ஓய்வு நாளா இருக்கட்டும், அதுல நமக்கு கூட ஏதோ சில படிப்பினைகள் அங்க இருக்கணும்னு தான் நாம் எதிர்பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய கட்டளை கொடுத்தார், 7 விஷயத்துல 7 நாட்கள், 7வது நாள் அவங்களுக்கு ஓய்வு நாளா இருக்கணும், 7வது மாசம் கூட பரிசுத்தமான மாசம், 7வது வருஷம் கூட அவங்களுக்கு பரிசுத்தமான வருஷம். சோ இந்த 7 7 7 என்று வரக்கூடிய எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விசேஷத்தை உள்ளடக்கிய ஒரு காரியம். இப்ப 7வது நாள் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன விசேஷம்? தனி அடி பர்டிகுலரா எடுத்து புடிங்க நீங்க, 7வது நாள் ஒரு விசேஷம் இஸ்ரேல் ஜனங்க, என்ன விசேஷம்? தேவன் என்ன சொல்லியிருந்தாருங்க, உங்களுடைய சரீரத்துல நீங்க எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஓய்ந்திருக்கிறது, அது ஒரு விசேஷம் அவங்களுக்கு, இல்லைங்களா? ரெஸ்ட் ஃப்ரம் என்ன சொல்லலாம், டாய்ல், இல்லைங்களா? அவங்க எடுக்கிற கஷ்டம், அவங்க எடுக்கிற பிரயாசம், அவங்க வேலை செய்யறது கடின உழைப்பு, இதுல எல்லாம் இருந்து அவங்களுடைய மாம்சத்துக்கு ஒரு ஓய்வு, அதுதான் அந்த 7வது நாள். 7வது மாசம் என்ன விசேஷம் ஞாபகப்படுத்த முடியுதுங்களா? அவங்க பஸ்காயில் அதாவது பாவத்திலிருந்து அவங்க பரிசுத்தம் ஆகல. அது ஒரு பரிசுத்தமான மாதம். என்ன சொல்லலாம்னா அந்த ஏழாவது மாசத்தை நாம என்ன சொல்லலாம்னா அவங்க பாவத்திலிருந்து ஓய்ந்திருக்கணும். அந்த நாள் அவங்க ரொம்ப பரிசுத்தமாக அந்த ஏழாவது மாசத்தை அவங்க கடைபிடிக்கணும். எந்த ஒரு பாவத்தில் ஈடுபடாம, அதாவது என்ன சொல்லலாம்னா அவங்க பாவத்துக்கான நிவாரணத்தை அந்த மாசத்துல அவங்க தேவன் கிட்ட எடுக்கிறாங்க. ஒரு ஒரு ஏழு மாசம் ஏழாவது மாசமும் அவங்க எடுக்கிறாங்க. சோ அது எந்த வகையில விசேஷம் அப்படின்னா பாவத்திலிருந்து ஒரு போய் அதுக்கு முன்னாடி ஏழாவது நாள் என்ன பாக்குறோம், வேலைகள் எல்லாம் இருந்து போய், ஏழாவது மாசம் பாவத்திலிருந்துட்டு போய், ஏழாவது வருஷம் பாருங்க இல்லைங்களா அவங்களுடைய அடிமைத்தனம் இல்லைங்களா, அவங்களுடைய எந்த அடிமைத்தனம் மற்ற அவங்களுடைய வாழ்க்கையின் எதுலாம் மாட்டிக்கிட்டாங்களோ அதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஓய்வு வருஷமா அந்த ஏழாவது வருஷம் அங்க இருந்துச்சு சரிங்களா. அது மாத்திரமில்லை இந்த ஏழு ஏழாவது பெருக்கும் போது என்ன வருது நம்ம நாற்பத்தி ஒன்பது, அதுக்குள்ள ஏழு ஓய்வு வருஷங்கள் வருது. அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஐம்பதாவது வருஷத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாரு, யூபிலி வருஷம். அது ஒரு ஓய்வு வருஷங்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வா இருந்துச்சு. அது ரொம்ப விசேஷமான ஓய்வு வருஷமா இருந்துச்சு. எப்படின்னா அந்த யூபிலின் வருஷத்துல அவங்க அடிமைத்தனம், அவங்க பட்ட கடன்கள் இல்லைங்களா, அவங்களுடைய நிலம் இன்னொருத்தர்கிட்ட போயிருந்தா, அவங்களுடைய குடும்பங்கள் தெரிஞ்சிருந்தா, இவைகள் எல்லாமே கேன்சல் ஆகக்கூடிய வருஷம் தான் அந்த யூபிலியின் வருஷம். ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனத்துல ஒரு ஒருத்தரும் ஒரு புது வாழ்க்கையவே அவங்க துவங்குவாங்க. ரொம்ப சந்தோஷமா எந்த அடிமைத்தனம் எந்த நஷ்டங்கள் எதுலையுமே அவங்க இல்லாம முற்றிலும் விடுதலைப்பட்டு ஒரு ஒரு புது ஒரு வாழ்க்கையை அவங்க துவங்குவாங்க. அதை பார்க்கிறோம். அப்ப ஏழு ஏழு ஏழுன்னு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த நாலு மாசம் வருஷம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாயிருச்சு. இந்த யூபிலி வந்து அவங்களுக்கு ஒரு நிழலான விடுதலை சந்தோஷம் தான் கொடுத்தது. அதனுடைய நிஜம் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. பிரதானமான அந்த யூபிலி நாம பார்க்கும் போது மாபெரும் மிகப்பெரிய யூபிலி, கிராண்ட் ஜூபிலி, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்து உலக சின்னங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனுடைய நிழல் நமக்கு அங்க தெரியும். சரி, இப்போ நாம இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்தாரு, நம்ம டாபிக் என்ன, ஓய்வு நாள் சம்பந்தப்பட்டது. சோ இஸ்ரேலுக்கு கொடுத்தாரு அந்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் நமக்கு என்ன வகையில ஸ்பெஷல், அவங்களுக்கு அது நிழல், ஏழாவது நாள் ஓய்வு நாள் நிழல், நமக்கு அதனுடைய பிரயோஜனம் அங்க என்ன. அந்த ஏழு நாள் ஏழாவது நாள் மறுபடியும் ஏழாவது பேருக்குன்னா நாற்பத்தி ஒன்பதாவது நாள் பிளஸ் ஒன் சொல்லும் போது ஐம்பதாவது நாள். அது கூட யூபிலி வருஷம் போல ஒரு யூபிலியின் நாள் ஆயிருந்துச்சு. ஓய்வு நாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஓய்வு நாளா இருந்துச்சு. அது அவங்களுக்கு ஒரு நிழல். இன்னைக்கு நமக்கு என்ன அதனுடைய பிரயோஜனம், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் பிரதர் பேசுறார், அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா, புதிய சிருஷ்டியா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக இருந்த அந்த ஏழாவது ஓய்வு நாள் அல்லது இலைப்பாறுதல் இன்னைக்கு நமக்கு எந்த விதத்துல ஆசீர்வாதம். அப்போஸ்தல் பவுல் இதை குறித்து பேசுறார் எபிரேயர்ல நாலாவது அதிகாரத்துல முதல் பதினோரு வசனங்கள் நீங்க படிங்க.
முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போன கடினப்படுத்தினாலும் இன்று அவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இறுதிகளை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்கள் இழைப்பார்கள் உட்படுத்தி இருந்ததால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய சனங்களுக்கு இழைப்பார்கள் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இழைப்பார்களை பிரதித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின் படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இழைப்பார்களில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவுள்.
ஆமாம், அப்போ ரொம்ப ஆழமான ஒரு பகுதி அப்போஸ்தல் பவுல் ரொம்ப ஆழமா அவர் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த ஓய்வு நாள் குறிச்சு அவர் அங்க சில வார்த்தைகள் அங்க பேசுறார். ஒரு புது சிருஷ்டிக்கு இந்த ஓய்வு நாள் என்று சொல்லும் போது எந்த வகையில அங்க பிரயோஜனமா இருக்குது? அப்போ இதுல முதல் வசனம் கடைசி ரெண்டு வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் ரொம்ப ஷார்ப்பா புரியும். முதல் வசனம் படிச்சுட்டு 10-11 படிங்க.
ஆனபடியினாலே அவருடைய இழைப்பார்களில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு சத்தம் நமக்கு உண்டாகியிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கு பயந்திருக்க கடவுள்.
பாருங்க, அங்க ஒரு எச்சரிப்பு அங்க அவர் கொடுக்கிறார். தேவனுடைய அவருடைய இழைப்பார்களில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. தேவனுடைய இழைப்பார்களில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கு பயந்திருக்க கடவுள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா நாம நமக்கு தேவன் வாக்கு தத்தமே கொடுத்திருக்கிறார். அவருடைய ஓய்வுனால நாம பிரவேசிக்கிறோம், பிரவேசிப்பதற்கு. ஆனால் அது தேவன் வாக்குத்தத்தை கொண்ட விஷயத்த பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சொல்றேன். இப்ப கடைசி ரெண்டு வருஷம் படிங்க. ஆமாம், அப்புறம் இல்லைங்களா? அப்போ எப்படி நாம அந்த இழைப்பாறுதலுக்குள்ள இருப்போம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறார். இந்த வசனம் படிக்கும்போது உங்களுக்கு இது ஞாபகம் வருது ஏதாவது பாயிண்ட்? என்ன வசனம்? 10 வசனம். அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து. இந்த வசனம் ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம், புது சக்தி முதல் பாகத்துல பார்த்தோம் நாம இந்த வசனத்துடைய ஆழமான அர்த்தம், சரிங்களா? அப்ப தேவன் எப்படி ஓய்ந்திருந்தாரோ அது போல இவங்க கூட ஓய்ந்திருப்பாங்க சொல்லிட்டு அங்க என்ன சொல்ற 16 வசனத்துல, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின் படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு, சரிங்களா, நாம் இந்த இழைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய். ஒருவேளை இந்த ஓய்வுல நம்ம பிரவேசிக்கலைனா காரணம் என்ன சொல்றார்? கீழ்ப்படியாமை அங்க சொல்றார். சரி, ஆனா இந்த வசனத்துக்குள்ள அப்போஸ்தல் பவுல் அங்க என்ன சொல்றாருன்னா ரெண்டு விஷயம் அவர் அங்க பேசுறார். முதல் என்ன விஷயம் பேசுறார் அப்படின்னா, புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்திலேயே ஒரு இழைப்பாறுதல், ஒரு ஓய்வு கண்டிப்பா இருக்குது. அதான் சொல்ற அந்த ஓய்வு அந்த இழைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறது நம்மளுடைய உரிமையாக கூட இருக்குது அங்க அவர் சொல்றார். ஆனா அது எப்படி நம்ம பிரவேசிக்க முடியும் சொல்லும் போது, கர்த்தர் இயேசுவை நாம முழு மனதுல நாம ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, கண்டிப்பா இந்த புது சிருஷ்டிகளுக்கு அந்த ஒரு இழைப்பாறுதல் இந்த பூமியில இந்த ஜீவ காலத்துல இருக்குது. அது அவங்களுடைய உரிமை. ஆனா அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? கர்த்தரை தங்களுடைய இருதயத்துல முழுசுமா அவங்க ஏற்றுக்கொள்ளும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அவர் அங்க என்ன பேசுறார் அப்படின்னா, அந்த இழைப்பாறுதல் நிரந்தரமான ஒரு இழைப்பாறுதலுக்குள்ள, இது வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா நிரந்தரம் இல்லை, இப்போ தற்காலகத்துல அந்த ஒரு இழைப்பாறுதல். ஆனா இன்னொரு நிரந்தரமான ஒரு பெரிய இழைப்பாறுதல் ஓய்வு இந்த புது சிருஷ்டிகளுக்கு இருக்குதே பின்னால, சரிங்களா? அதற்குள்ள அவங்க போய் பிரவேசிக்க வேண்டும்னா அவங்க என்ன செய்யணும்னா, இதே கர்த்தருடைய அந்த பட்சத்துல அவருடைய ஆதரவை பெற்று அவரை அவரை நம்ம பற்றி கொண்டு இந்த காலம் முழுவதும் இந்த விசுவாசத்துல அவங்க நீடிச்சு இருக்கணும். ஏன்னா இந்த இளைப்பார்கள் ஒரு விசுவாசத்தின் மூலம் மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இளைப்பார்கள். கண்டிப்பா இதுக்குள்ள நம்ம இதுக்கு நமக்கு இருக்கு. அதுக்கு நாம கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். கரெக்ட். அப்போ பெரிதான இளைப்பார்களுக்குள்ள பிரவேசிக்கணும், என்ன பண்ணணும், அதுலயே நினைச்சு நிக்கணும். இந்த காலம் முழுவதும் இந்த இளைப்பார்கள நம்ம நம்ம தக்க வச்சுக்கொள்ளணும் இல்லைங்களா. அது இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அங்க நமக்கு அங்க சொல்றது நம்ம பாக்குறோம். சரி, இப்போ ஒரு புது சிஷ்டியா நமக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த இளைப்பார்கள் பத்தி பேசும் போது ஒரு ஒருத்தருக்கும் அந்த இளைப்பார்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்குது நம்மளால சொல்ல முடியுமா? புரிஞ்சுங்களா இந்த சப்ஜெக்ட்ல சொல்றது? நமக்கு இங்கேயே கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே நமக்கு என்ன இருக்குது? கண்டிப்பா ஒரு இளைப்பார்கள் இருக்கு. இளைப்பார்கள் என்ன? முதல்ல எதுல இருந்துச்சு? ரெஸ்ட். அது கூட முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. எதுல இருந்துச்சு? இளைப்பார்கள். இப்படி உலக ஜனங்களுக்கு இல்லையாமா? ஆனா கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புது சிஷ்டிகளா வரவங்களுக்கு அந்த இளைப்பார்கள் இந்த பூமியிலே இருக்குதுன்னா இளைப்பார்கள். இளைப்பார்கள்னா ஓய்வு, தெரியும், ரெஸ்ட். எதுல இருந்துட்டு ஓய்வு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இன்னைக்கு உலகத்தின் ஜனங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதோ, என்னென்னலாம் குழப்பம் இருக்கும், என்னெல்லாம் சந்தேகம் இருக்கும், என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும், இவைகள் எல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகுது பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஓய்வு இந்த பூமியிலேயே இருக்கு சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா யோசிக்கணும், அந்த இளைப்பாறுதல் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? அது கண்டிப்பா யோசிக்கணும். இந்த பாயிண்ட் படிக்கும்போது நம்ம அதான் அங்க யோசிக்கணும். நமக்கு இப்படி ஒரு ப்ராமிஸ் இருக்குது, ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. கர்த்தர் இயேசுவுக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கண்டிப்பா இருக்கு. அது நம்முடைய உரிமை. நினைச்சு பாருங்க, இந்த பாயிண்ட்ல என்ன ஆழமா சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் இருக்குது வறுமையில மிகப்பெரிய கிராண்ட் ரெஸ்ட், சபாத், பெரிய ஓய்வு. ஆனா அதுக்குள்ள போகணும்னா இந்த ஓய்விலேயே நம்ம என்ன பண்ணிக்கணுமோ நினைச்சுக்கணும். ஒரு வேலை இங்க வந்துட்டு அந்த மாதிரி ஓய்வு இல்லாத மாதிரி நம்ம மறுபடியும் பழைய பழைய விஷயங்களே இருந்துச்சுன்னா நம்ம சந்தேகப்படணும், நம்ம கரெக்டா அங்க இருக்கிறோமா இல்லையா இல்லைங்களா. சரி, இது எப்படி இருக்கட்டும் நமக்கு. ஆனா இப்போ அந்த ஓய்வு நமக்கு இருக்குது நம்ம பாக்குறோம். இது எங்க ஆரம்பிக்குது? ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் தனித்தனியா ஞான ஸ்நானம் நம்ம சொல்றோம். ஆனா ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது? கரெக்ட் தான். ஆனா இந்த ஓய்வு நமக்கு எப்போ ஆரம்பிக்கிறோம், எங்க ஆரம்பிக்குது நம்முடைய வாழ்க்கையில? எப்ப நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம், எப்போ அவர் தான் பிரதான ஆசாரியன், அவருடைய பலியின் மூலம் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இந்த விசுவாசத்தில் எப்ப வருமோ அப்பவே இந்த ஓய்வு நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிக்குது நாம. ஆனா இது மேலும் பெருகுது, இந்த ஓய்வு இந்த இளைப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில மேலும் பெருகுது. எப்போ அப்படின்னா, அவர் பிரதான ஆசாரியன், அவருடைய பலியின் மூலம் தான் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்குது அப்படிங்கறது மாத்திரமல்ல, புது சிஷ்டிகளுக்கு அவர் தான் தலை, அவர் தான் ஆபிரகாமுடைய ஆபிரகாம் கிட்ட தேவன் பண்ண அந்த வாக்கு தத்தத்தின் சந்ததி, அவரோடு கூட ஆளுகை பண்ணுவதற்கு தான் நாம் இன்னைக்கு அவர் மூலமா அழைக்கப்பட்டிருக்கோம். பாருங்க, அந்த ட்ரூத், சத்தியம் ஆழமா போக போகத்தான் அந்த ரெஸ்ட் கூட நமக்கு பெருகுது. அவர் தான் பிரதான ஆசாரியன், அவருடைய பலி தான் நம்முடைய பாவங்களை மூடிச்சு, அவரை நாம் விசுவாசிக்கிறோம், என்டர் ஆகிறோம் அந்த ஓய்வுக்குள்ள. ஆனா அவர் புது சிருஷ்டிக்கு அவர் தான் தலை, அவர் தான் வாக்கு தத்தத்தின் சந்ததி, அந்த சந்ததியில ஒருத்தரா அவரோடு கூட ஆளுகை பண்றதுக்கு தான் நாம கூட அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னும் அந்த சத்தியத்தின் ஆழம் நமக்கு என்ன ஆகுது? மைண்ட்ல தெரியுது. இப்போ இந்த ஓய்வு நமக்கு பெருகுது என்று நாங்க சொல்றோம். இந்த லெவலுக்கு நீங்க வளர போது இன்னும் பெருகுது உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்முடைய எல்லாவற்றையுமே தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம். பாருங்க, கிறிஸ்து இயேசு மூலமா எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கான்சக்ரேஷன், ஞான ஸ்நானம், அங்க இந்த ஓய்வு நமக்கு இங்க நிரந்தரமா ஆகுது சொல்ற. பாருங்க, அப்ப ஞான ஸ்நானத்துலயே நம்ம என்ன பாயிண்ட் எல்லாம் முக்கியமா வரணும், அதுதான் இந்த பாயிண்ட் படிக்கும்போது இல்லைங்களா. அப்போ விசுவாசிக்கும் போது என்ற வரும் நுழையிறோம் அந்த ஓய்வுக்குள்ள, மேலும் ஆழமா நாம் அந்த வாக்கு தத்துவத்தின் சந்ததியா கிறிஸ்துவோடு கூட ஆக்குதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் புரிஞ்சு கொள்ளும் போது நமக்கு அந்த ஓய்வு பெறுகிறதா சொல்றார். கண்டிப்பா இவைகள் உணர்ந்துட்டு நம்ம முழுவதும் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பி இந்த இடுக்கமான வாசல்ல அவர் நம்மை வழி நடத்துவார் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு அந்த இலைப்பாறுதல் அங்க ஒரு நிரந்தரமா அங்க பரிபூர்ணமா அங்க கிடைக்கிறது தான் நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அந்த ஞான ஸ்நானம் பண்ணும் போது நம்ம நிரூபிக்கிறோம் தேவன் கிட்ட, நாங்கள் ஒண்ணுமே இல்ல பாவிகள், ஆனா உங்களுடைய கிருபை தான் எங்களை தாங்கும், உங்களுடைய கிருபை தான் எங்களை மேற்கொண்டு இந்த உலகத்தை நாங்க மேற்கொண்டு உங்களிடத்தில் சேருவதற்கு உதவும். இது நம்ம உணரும் போதே நமக்கு அந்த ரெஸ்ட் முழுக்க முழுக்க வரும். அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த இலைப்பாறுதல் நமக்கு எப்போ, அந்த இலைப்பாறுதல் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கிற இந்த பூமியில இந்த மாம்சத்துல நம்ம இருக்கும் போது புது சிருஷ்டிகளுக்கு சொல்லப்பட்டிருக்க அந்த இலைப்பாறுதல் எப்போ கன்ஃபார்ம், எப்போ நிச்சயம், எப்போ பரிபூர்ணமானா அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையில நம்ம முழுவதுமா ஒப்பு கொடுத்து அதற்கு பின்னாலேயும் கூட நாங்கள் பாவிகள், நாங்கள் பலவீனர், இந்த தாட் எப்பயுமே மைல் இருக்கணும், ஆனா உங்களுடைய கிருபை எங்களை எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலம் தரும், எங்க கூட இருக்கும். இந்த ஃபெய்த்துக்குள்ள நம்ம வரும் பொழுது அது கம்ப்ளீட் ஆகும். அப்ப அது நம்முடைய வாழ்க்கையில முழுவதும், வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு போராட்டத்திலையும், ஒவ்வொரு சர்ச்சையிலும், இந்த சிந்தைக்குள்ள நாம் இருக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்குது நமக்கு அந்த இலைப்பாறுதல். எல்லா புத்திக்கும் மேலான இந்த தேவ சமாதானம் அங்க நமக்கு அங்க இருக்கிறதா அங்க சொல்ற. அப்போ இங்க 11ஆம் வசனத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க படிங்க. அது இல்ல 10ஆம் வசனம், இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறான். இதுதான் நம்ம முதல் அத்தியாயத்துல பார்த்த அந்த ஒரு காரியம். எப்படி தேவன் 7வது நாள்ல ஓய்ந்திருந்தார், அவருடைய ஓய்வு நாள் குறிச்சு அப்போஸ்தல் பவுல் இங்க சொல்றார், அவருடைய ஓய்ந்திருந்தது எப்படி ஓய்ந்திருந்தார் அப்படின்னு இல்லைங்களா. அப்ப தேவன் 6 நாள் சிருஷ்டித்து 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லும் போது, அவர் 7வது நாள்ல பார்க்கிறோம் அவருடைய சிருஷ்டிகளுக்கு மத்தியில தீமை அனுமதிக்கப்படுது, சாத்தான் அந்த அதிகாரத்தை அபகரிச்சு கொண்டு ஜனங்களை ஆளுகை பண்றார். ஆனா தேவன் தன் கரத்தை நீட்டவே இல்லை. யார் மேல? சாத்தான். சாத்தானை கட்டுவதற்கு அவர் முயற்சி செய்யல, தீமையை நிறுத்துவதற்கு அவரு முயற்சி செய்யல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கார் இல்லைங்களா. ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி அவர் அந்த ரெஸ்ட் எடுக்க முடியும் சொல்லும் போது, தேவனுடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்குது? இப்போ அவருடைய குமாரன் கிறிஸ்து மேல, மேசியா மேல இருக்குது. கண்டிப்பா என்ன நம்புறாரு அப்படின்னா, இவர் இந்த தீமை, இந்த சாத்தான் எல்லாரையும் என்ன பண்ணிடுவார், கட்டி அழிவுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் பரிபூர்ணத்துக்கு கொண்டு வருவாருங்கிற அந்த நம்பிக்கை தேவனுக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மூலம் இருக்கும் போது, இப்ப தேவனுக்கு என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பாக்கிறோம். அவர் இல்லை பாரி இருக்கிறார் இல்லைங்களா, அவர் ஓய்ந்து இருக்கிறார் பாக்குறோம். அதே தான் நமக்கு சொல்றார், எப்படி தேவன் கிறிஸ்து மேல வச்ச நம்பிக்கை விசுவாசத்தினால அவர் ஓய்ந்து இருக்கிறாரோ, கண்டிப்பா கர்த்தர் இயேசு தான் சென்டர் இல்லைங்களா, மையம். அவர் எல்லாவற்றையும் நமக்காக மாத்திரமல்ல, இந்த சர்வ லோகத்துக்கான எல்லா விஷயத்தையும் நன்மையில கொண்டு வந்து நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை கர்த்தர் இயேசு மேல நம்ம வைக்கும் போது, கண்டிப்பா தேவனுக்கு எப்படி ஒரு இலைப்பாறுதல் ஒரு ஓய்வு இருந்துச்சு, அது போல நமக்கும் அந்த ஓய்வு. அப்போ முக்கியமா புது சிருஷ்டிகளுக்கு அந்த ஓய்வு இங்க இருக்குது என்று சொல்லும் போது, அது யாரை மையப்படுத்தி இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசு இல்லைங்களா. அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அதீத விசுவாசம், நம்பிக்கை, வைராக்கியம், இதுதான் நம்ம அங்க பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அந்த இலைப்பாறுதல அங்க தரக்கூடிய ஒரு வாய்ப்புல நம்மை வந்துட்டு அங்க வழிநடத்தல். ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல் சப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும். ஏன் என்றால் சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் சப்ஜெக்ட்ல இருந்து விலகி நம்ம பார்த்தோம்னா, நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள், சந்தேகங்கள், பலவீனங்கள், இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து இங்கேயே நமக்கு ஒரு ஓய்வு, ஒரு இலைப்பாறுதல் கிறிஸ்து இயேசுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணிருக்கோம், தேவன் ப்ராமிஸ் பண்ணிடுகிறார். ஆனா சில சமயங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த ஒரு மேலான சிந்தை நம்முடைய இருதயத்தை எப்பயுமே ஆண்டு கொண்டு, எப்பயுமே நம்ம ஆசீர்வதிப்போம் இல்லைங்களா, சபை முடியும் போது மூப்பர், அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் ஆளக்கடல். சும்மா இல்ல அந்த வார்த்தை, ஏன்னா அது நமக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயம். இங்கிருந்து நீங்க கடந்து செல்றீங்க, உங்களுக்கு எல்லாமே வரும், வெளியே போயிட்டு அட்டாக் இருக்குது உங்களுக்கு முற்றிலும், இந்த இடுக்கமான வாசல்ல நெருக்கமான வழியில இருக்குது. ஆனாலும் இதுக்கு மத்தியில உங்களுக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ண அந்த இலைப்பாறுதல் உங்களுடைய இருதயங்களை என்ன பண்ணும், கண்டிப்பா ஆண்டு கொள்ளும். ஆனா எத்தனையோ சமயத்துல நம்ம பாக்குறோம், கண்டிப்பா நம்ம இலைப்பாறுதல்லையே இல்ல, மறுபடியும் பழைய உலகத்தான் மாதிரி தான் நாம இருக்கிறோம், இன்னைக்கு கொஞ்ச நாம தான் அங்க திங்க் பண்ணணும். இந்த ட்ரூத் நம்ம ஏன் புதோ சிருஷ்டி இல்ல அப்படின்றது இதெல்லாம் எதுக்கு அவர் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். புதோ சிருஷ்டின் ஓய்வு, புதோ சிருஷ்டி நிலையை பார்த்தல் என்ன விஷயம் நமக்கு இங்க இருக்குது? சும்மா ஒரு தேவன் திட்டம் மாத்திரம் பாக்குறதா? இல்ல, அது ரொம்ப முக்கியம். ஆனா அங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவல் லெசன் அங்க நமக்கு அங்க இருக்குது. கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது. நாம் மரிக்கும் போது முதலாம் உயிர்த்ததுல கர்த்தர் கிருபையில பங்கு பெறும் போது இருக்குதே அந்த பெரிய இலைப்பாறுதல், நிரந்தரமா நித்திய நித்திய காலம் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னால இங்க இருக்கும் போதே, இந்த மாம்சத்துல இங்க இருக்கும் போதே ஒரு ட்ரையல் இருக்குது பாருங்க. இங்க ஏன் அந்த ஓய்வு கொடுக்கறாரு? எத்தனை பேர் நாம இன்னைக்கு அந்த ஓய்வுக்குள்ள நாம தரிச்சு நிக்கிறோம், இலைப்பாறுதலுக்குள்ள தரிச்சு கரிச்சு நிக்கிறோம். அதைத்தான் நாம இன்னைக்கு சிந்திக்க வேணும், நாம ஃபீல் பண்றோம், நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? இந்த ட்ரூத் நம்ம இங்க வால்யூம் மூலமாகவோ வசனம் மூலமாகவோ நம்ம சகோதரர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளும் போது இன்னைக்கு பர்சனலா ஒரு புது சிஷ்டியா அந்த ஓய்வு என்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய மனதுல அங்க சரியா நமக்கு படுதுதான் நம்ம இங்க அங்க சிந்திச்சு பார்ப்போம். கண்டிப்பா நாம் எல்லாவற்றிலும் இருந்து ஓய்ந்திருக்கிறோம். இப்ப மாத்திரம் நமக்கு அங்க மயமா இருந்தா அவர் மேல அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது கண்டிப்பா இவர்கள் எல்லாம் வெற்றிலும் இருந்து ஒருவர் ஓய்ந்திருப்பார். எப்படி ஓய்ந்திருப்பார்? எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், எப்படி தேவன் என்ன ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவனுக்கு இருந்திருக்கும் தன் குமாரன் மேல நம்பிக்கை வைக்கும் போது, விசுவாசம் வைக்கும் போது. நினைச்சு பாருங்க, எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. நாம தேவனே சில சமயங்களில் கேள்வி கேட்கிறோம், ஆனா தேவன் ரொம்ப பொறுமையா இருக்கிறார். அவருடைய பொறுமையை நினைச்சு பார்க்கணும், எவ்வளவு பெரிய பொறுமை. ஆனா கண்டிப்பா அதுக்கு எல்லா காரணம் அவர் யார் மேல வச்சு விசுவாசம், கர்த்தர் இயேசு மேல வச்சுட்டு விசுவாசம். அதே போலதான் நாம கூட இங்க நமக்கு சொல்லும் போது கர்த்தர் இயேசுவை நாம் அப்படி விசுவாசிக்கும் போது கண்டிப்பா இந்த உலகத்தின் கவலை, பலவீனங்கள், போராட்டங்கள், சிச்சை, இது எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓய்வு நமக்கு அங்க கிடைக்கும். ஆனா அதனுடைய நாம் எடுக்க வேண்டிய சிந்தை, நாம ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவனுடைய கிருபை தான் நம்மளை தாங்கும், நம்மளை வழி நடத்திட்டு மேற்கொண்டு வழி நடத்தும். அந்த ஒரு பிலீஃப் நம்பிக்கைக்குள்ள போகும்போது அது கிடைக்குது நம்ம பார்க்கணும். சரி, இது புது சிருஷ்டிகளுக்கு ஒருவருக்கும் தனித்தனியா அந்த இலைப்பாறுதல் எங்க ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். விசுவாசத்துல வரும்போதே ஆரம்பிக்குது. அவரே தலைன்னு நம்ம நம்பி அவருக்குள்ள நம்ம முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஓய்வு நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குது நம்ம பார்த்தோம். இது நமக்கு ரொம்ப லாபமா இருக்கும். ஆனா இங்க நெக்ஸ்ட் என்ன நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒட்டுமொத்த புது சிருஷ்டிக்கும், இங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ஒரு புது சிருஷ்டிக்கும் எங்க இலைப்பாறுதல் ஆரம்பிக்குது, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைக்கும் போது ஆரம்பிக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒட்டு மொத்த புது சிருஷ்டிகளுக்கும் இந்த இலைப்பாறுதல் எங்க ஆரம்பிச்சது அது நம்ம பார்ப்போம். முதல் புது சிருஷ்டி சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க புது சிருஷ்டி குரூப் அப்போஸ்தலர்கள் இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்துச்சா இந்த இலைப்பாறுதல் இல்லைங்களா? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, இலைப்பாறுதல தான் இருந்தாங்க, கவலையே இல்லாம இருந்தாங்க, உலக கவலைகள். எப்போ அப்படின்னா, ஏசு கிறிஸ்து அவங்க கூட இருக்கும் போது. ஏன்னா மனவாளன் அவங்க கூட இருக்கிறார், இவர்கள் மனவாளனுடைய தோழர்கள். என்ன கவலை, விருந்துதான் டெய்லி, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப கூட அவங்க ஏசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த அன்பு, அன்பினுடைய ஆழம், நீளம், அகலம் அவங்க புரிஞ்சுக்கொள்ளல. ஆனாலுமே அவங்களுக்கு என்ன ஆயிருச்சு, ஒரு சமாதானம், ஒரு இலைப்பாறுதல் கம்ப்ளீட்டா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஏசு கிறிஸ்து என்னாரா, சிலுவையில மரிச்சிடுறோம். மரிச்சவன நாம பாக்குறோம் அப்போஸ்தலருடைய வாயின் வார்த்தைகளை என்ன சொல்லுது, என்னடா இவர் மூலத்தா ரட்சிப்புன்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம், ஆனா அவரே என்னாயிட்டார், மரிச்சுட்டார். சொல்லும் போது அவங்க நம்பிக்கை போயாச்சு, அவங்களுக்குள்ள இருந்த சமாதானம் போயாச்சு, அவங்களுக்குள்ள இருந்த அந்த இலைப்பாறுதல் போயாச்சு. நம்ம யார பாத்துட்டு இருக்கோம் எப்படின்னா, முதல் பஞ்ச் ஆஃப் நியூ கிரியேஷன் பாக்குறோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பேட்ச் பாக்குறோம் புது சிருஷ்டியில யாரு, அப்போஸ்தலர்கள் பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள அந்த ரெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு புது சக்தியா அவங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சிருந்த ரெஸ்ட் பார்ப்போம். பாருங்க, கர்த்தர் இயேசு அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா தான் இருந்தாங்க, ஆனா அவர் மரிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு இல்லைங்களா. வாயிலேயே அவங்க சொல்றாங்க, இவர் மூலம் தான் ரட்சிப்பு எதிர்பார்த்தோம், அவரும் மரிச்சு போயிட்டார், இவங்களுக்குள்ள இருந்த எல்லா நம்பிக்கைகளுமே அங்க உடஞ்சு போனதா பாக்குறோம். ஆனா கர்த்தர் இயேசு மறுபடியும் என்னன்னா, உயிர் தெளிந்தார், அவங்ககிட்ட காட்சி தந்தார், அவங்க கிட்ட பேசினார். இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுடைய சந்தேகங்கள்லாம் போயிடுச்சு, இவங்களுக்கு இருந்த பயமெல்லாம் போயிடுச்சு, இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஆனா அந்த ரெஸ்ட் முழுசும் அவங்களுக்கு கிடைக்கல. இன்னும் அவங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ள என்னதான் இருந்துச்சு, ஒரு உறுத்தல், ஒரு கவலை, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா அந்த ஒரு இலைப்பாறுதல் அவங்களுக்கு அங்க மிஸ் ஆகும். முதல் பேட்ச் நம்ம பாக்குறோம் புது சிருஷ்டிகள்ல இல்லைங்களா. அப்போ இப்படியே எவ்வளவு நாள் ஆனா இவங்களுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் காதுக்குள்ள அப்படியே ரீங்காரம். நீங்க எருசலேமிலேயே தங்கி இருங்கள். அப்போ இருந்துட்டே இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் இருந்தாங்க நம்ம பாக்குறோம்? 50 நாள் வரைக்கும் இருந்தாங்க. 7 பெருக்கல் 7 49 கூட்டல் 1 50 நாள் வரைக்கும் அவங்க இருந்தாங்க. 50வது நாள் அவங்களுக்கு பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து அருளப்பட்டது நமக்கு தெரியும். அந்த பரிசுத்த ஆவி அவங்க பெற்றுக்கொண்ட போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த இலை பார்தலை அவர்கள் எல்லோரும் அங்க சுதந்தரிக்கிறாங்க நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இலைப்பார்தல் முற்றிலுமாக கிடைச்சது. கர்த்தர் இயேசு மரிச்சார் நமக்காக, அவருடைய பலி பரலோகத்துல அங்கீகரிக்கப்பட்டாச்சு அப்படிங்கறதுக்கான அறிகுறி தான் என்ன பார்க்கிறோம். அங்கிருந்து என்ன வருது? பரிசுத்த ஆவி வருது. இனிமேல் அவருடைய விலை கிரயத்தின் மூலம் நமக்கு பாவத்துல எல்லாவற்றிலிருந்து முற்றிலும் ஒரு விடுதலை, அந்த பெரிய சமாதானம், ஒரு இலைப்பார்தல் அவங்களுக்கு அங்க கிடைக்குது. எப்போ? 50வது நாள்ல பெண்டிகாஸ்ட் நாள்ல பரிசுத்தாவி அவங்க பெற்று கொண்ட போது. புரியுதுங்களா? அந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டாங்கன்னா அது என்ன விஷயம்? ஆழமா தான் அங்க புரியுது. கர்த்தர் இயேசு மரிச்சார் நமக்காக, பலி கொடுத்தார். அவர் பலி தேவனால் என்ன ஆயிடுச்சு? அங்கீகரிக்கப்பட்டாச்சு. அதன் விளைவு தான் பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன வருது? அப்போ பரிசுத்தாவி அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டாச்சுன்னா என்ன? அவர் பலி மூலம், அந்த விலைக்கிரயத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டாச்சு. இனிமே செய்யக்கூடியதுக்கும் என்ன இருக்குது? தேவன்கிட்ட கிருபை இரக்கம் இருந்து மன்னிப்பு இருக்குது. அதன் மூலம் நாம் என்ன பண்ணுவோம்? பெரிய ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க போறோம். புது சிருஷ்டிக்குள்ள அவரோட கூட ஆளுகை செய்ய போறோம். அதனால இப்பயே நமக்கு என்ன? இப்பயே நமக்கு எந்த கவலையுமே இல்ல. புரியுதுங்களா? அந்த ரெஸ்ட் எப்படி வருது பாக்குறீங்களா? கர்த்தர் இயேசு பலி மூலம் அந்த ரெஸ்ட் எப்படி வருது பாருங்க. அந்த அப்போஸ்தலர்களுக்கு இப்படித்தான் அந்த 50வது நாள்ல அந்த பெரிய அந்த இலைப்பாறுதல் அவங்களுக்கு வந்துட்டு வருது. கண்டிப்பா கர்த்தர் இயேசு மேல் இனி விசுவாசம் வச்சா நாம் இந்த உலகத்தை, நம்முடைய மாம்சத்தை, பிசாசை மேற்கொள்ளலாம், இந்த இடுக்குமான வாசல்ல வெற்றியா ஓடி முடிக்கலாம், அந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரிச்சு கொள்ளலாம். கர்த்தர் இயேசு கூட நம்பிக்கை அவங்களுக்கு வந்தாச்சு. இனி அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல. இது எப்பதான் வருது பாக்குறோம்? பெந்தெகோஸ்தே நாள்ல அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அதுக்கு அப்புறம் தான் அங்க வருது பார்க்கணும். சோ இங்க நம்ம பாக்குறோம், ஃபைனல் முடியுது நமக்கு. அப்போ ஒரு புது சிஷ்யம் சகோதர சகோதரிகளே, இவங்களுக்கு அந்த இலை பார்தல் ரெஸ்ட் நாம சொல்லணும். நம்ம சொன்னா இல்லைங்களா போன வாரமே, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு இதுதான் ஓய்வு நாள், அதுதான் ஓய்வு நாள், எந்த ஒரு நிபந்தனையுமே இல்ல. ஏன்னா இப்ப நம்ம பாயிண்ட் புரியுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு புது சிஷ்டிக்கும் நித்தமும் அவங்களுக்கு என்னதான் பாக்குறோம்? ஓய்வு தான். பரிசுத்த ஆவி நம்ம பெற்றிருந்தோம் என்றால் கண்டிப்பா நாம இலைப்பாறுதலுக்குள்ள தான் இருக்கிறோம். நமக்கு நாள் கணக்கு மணி கணக்கெல்லாம் இலைப்பாறுதல் அங்க கிடையாது. முற்றிலுமே அங்க ஒரு இலைப்பாறுதல் அங்க இருக்கு. அதான் பாக்குறோம், ஆல் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டிகள் எல்லோரும், தென் ஹூ ஹவ் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியை பெற்றவர்களா இருந்தாங்கன்னா, ஹவ் என்டர்ட் இன் டு தி ஆன்டி டிபிக்கல் ரெஸ்ட், நிஜமான இலைப்பாறுதலுக்குள்ள அவங்க பிரவேசிச்சுட்டாங்க. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் எனி லாங்கர் ஏ செவன்த் டே ஆஃப் பிசிக்கல் ரெஸ்ட், 7வது நாள் மாத்திரம் தான் ஓய்வு நாள் கடைபிடிக்கிறதுக்கு பதிலாக, தே நவ் கீப் எ பெர்பெச்சுவல் ரெஸ்ட் ஆஃப் ஹார்ட் மைண்ட் ஆஃப் ஃபெய்த் இன் தி சன் ஆஃப் காட். கர்த்தர் இயேசு மேல வச்சிட்ட விசுவாசத்தினால அவங்களுடைய இருதயத்திலையும் அவங்களுடைய எண்ணங்கள்லையும் எப்பவுமே அந்த ஒரு இலைப்பார்தல் அவங்களுக்கு அங்க இருக்கு. நெவர்தலஸ் இருந்தாலும் திஸ் ரெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் இஸ் நாட் தி எண்ட், நாட் தி ஃபுல் ஆன்டி டைப், பெற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் இந்த இலைப்பார்தல் நிரந்தரமான இலைப்பார்தல் இல்ல, அது இருக்குது இன்னும் பின்னால. ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தி கிராண்ட் ரெஸ்ட் தட் ரிமைன்ஸ் ஃபார் தி பீப்பிள் ஆஃப் காட், தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் இலைப்பார்தல் வில் கம் அட் தி எண்ட், முடிவுல தான் வரும். எப்போ? டு ஆல் தோஸ் ஹூ ஷால் ஃபினிஷ் தயர் கோர்ஸ் வித் ஜாய், அவங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறவங்களுக்கு இல்ல, வித் ஜாய், சந்தோஷமா முடிக்கிறவங்களுக்கு வரும் அந்த இலைப்பார்தல். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ரெஸ்ட் இருக்குது சொல்றாரு. இன்னும் மீன் டைம், இடைப்பட்ட காலத்துல தி ரெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் மஸ்ட் கண்டினியூ, இந்த விசுவாசத்தினால் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த இலைப்பார்தல் தொடரணும் வாழ்க்கையில. புலம்பல் இல்ல இல்லைங்களா, கவலையே இல்ல, போராட்டங்களே இல்ல, போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த இதெல்லாம் இல்ல, இந்த இலைப்பாறுதல் கண்டினியூ ஆகும். இடைப்பட்ட காலத்துல முடிவுல கிடைக்க போற அந்த பெரிய இலைப்பாறுதலுக்கு முன்னாடி இந்த இலைப்பாறுதல் தொடர்ச்சியா இருக்கணும் நமக்கு. The rest of faith must continue, for it is our earnest assurance of the rest beyond. இந்த இலைப்பாறுதல் எதை குறிக்குதுன்னா, நீங்க பெரிதான இலைப்பாறுதலுக்குள்ள நீங்க பிரவேசிக்க போகிறீங்கிறதுக்கு இது ஒரு என்னது ஒரு உறுதி தான் நமக்கு இங்க கொடுக்கிற அந்த இலைப்பாறுதல். அதனால நம்ம தேவன் திட்டம் நல்லா பார்த்தோம்னா, புது சிருஷ்டிகளுக்கு அவர் புது சிருஷ்டிகளுக்கு நிரந்தரமா செய்ய போறது எல்லாவற்றுக்குமே ஒரு ட்ரையல் இங்கேயே என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துறாரு. ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துடுறாரு உங்களுக்கு இல்லைங்களா. நமக்கு எல்லாமே இங்கே இருக்குது இந்த பூமியில, இந்த மாம்சத்திலே சில அதையும் நம்ம உறுதிப்படுத்தி அதை அனுபவிக்கும் போது நமக்கு அந்த நிஜமான விஷயங்கள் அங்க நிரூபணமாகுது நம்மளுடைய மனசுக்குள்ள இல்லைங்களா. அதுதான் அங்க சொல்ல வர விஷயம். Its maintenance will require not only obedience to the extent of ability in thought, word and deed, but also trust in the grace. ரொம்ப முக்கியம் இதுதான். என்ன சொல்ற தெரியுங்களா, இந்த இலைப்பாதை நம்ம எப்படி காத்துக்கொள்ள முடியும், தக்க வச்சு கொள்ள முடியும்னா, இது சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இருக்குது. என்னன்னா, ரெக்கேர் ஒன்லி ஒபீடியன்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அபிலிட்டி இன் தாட். நம்முடைய சிந்தைகள்ல நம்முடைய திறனுக்கு முடிஞ்ச அளவுக்கு தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கணும். கீழ்பட்டு இருக்கணும் இல்ல, நம்மளுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் அபிலிட்டி நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கும் தேவன் வார்த்தைக்கு என்ன பண்ணிருக்கணும், கீழ்பட்டு இருக்கணும். ஆனா அது மாத்திரம் இல்ல, இனி என்ன சொல்றாரு அப்படின்னா, வார்த்தையிலையும் கீழ்ப்படையணும், கிரியைகளையும் கீழ்ப்படையணும். புரியுதுங்களா, சிந்தை வார்த்தை கிரியைகள் இவைகளையும் நம்ம என்ன பண்ணோம், அங்க கீழ்ப்படையணும். முந்தானே அதுக்கு முந்தினால ஒரு மனா படிச்சீங்களா, நீங்க அருமையான மனா படிச்சிருக்கீங்க. அது மாத்திரம் பத்தாது, ரொம்ப ஆழமா பேசின விஷயம் அதுதான். இன்னைக்கு டெஸ்ட் ஆகுது சபைக்குள்ள சகோதர சகோதரிகளே, அந்த விஷயம் தான். நம்ம என்ன செஞ்சிட்டாலும் சரி, என்ன பலி ஏறத்துட்டாலும் சரி, சரிங்களா, அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன அதுதான். எந்த நோக்கத்துல உங்களுக்குள்ள இந்த கிரியை, ரொம்ப சந்தோஷம் தேவனுக்கு நம்ம பலி செலுத்துறது, பட் பலியினுடைய நோக்கம் என்ன, மோட்டிவ் அதுதான் பாக்குறாங்க இல்லைங்களா. சோ இது எல்லாமே புது சிருஷ்டிக்கு வருது. பாருங்க இங்க கூட அப்படி மூணு பாயிண்ட் சொல்றாரு, தேவனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் தேவன் இடத்துல கீழ்படியணும், நம்முடைய சிந்தையில நம்முடைய வார்த்தையில நம்மளுடைய செய்கையில. இது மாத்திரம் இல்ல, என்ன சொன்னா, பட் ஆல்சோ ட்ரஸ்ட் இன் தி லார்ட்ஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபையின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் அந்த பெரிதான் நிலைப்பாடு நாம பெற்றுக்கொள்வோம். தஸ் ஹி மே பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட் அண்ட் இன் தி பவர் ஆஃப் ஹிஸ் மைட் டு வாக் இன் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப். அப்போ கண்டிப்பா தேவனுக்குள்ள நாம தைரியமா இருக்கலாம், கர்த்தர் இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும். கண்டிப்பா தேவன் இப்படி நாம அந்த அசைக்க முடியாத கீழ்ப்படிதல் நமக்கு, ஏன்னா நம்ம வசனம் இங்க படிச்சோம், அந்த திருஷ்டாந்தத்தின் படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு. அந்த இலைப்பாறுதல்ல நீங்க பிரவேசிக்க தவறினீங்கன்னா காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு, கீழ்ப்படியாமை. மோட்டிவ்ல இருக்கலாம், சிந்தையில இருக்கலாம், சிந்தை மோட்டிவ் இல்லைங்களா, இல்லாட்டி வாயில வார்த்தையில இருக்கலாம், இல்லாட்டி கிரைகள் இருக்கலாம், அதனால தான் நீங்க தவறீங்க இல்லைங்க சொல்றாரு. அப்படி இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா மேற்கொள்ளுகிறவர்களா தேவன் நம்மை அங்க வழி நடத்துவார். அப்போ இந்த புது சிருஷ்டியினுடைய ஓய்வு அல்லது இலைப்பாறுதல் சகோதர சகோதரர் ரொம்ப தெளிவ், ஒரு சின்னதா நாம் சொல்லிட்டோம்னா, இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் சொல்ற மாதிரி அல்ல, கிறிஸ்தவர்கள் கிடைக்கிற பிரகாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, புது சிருஷ்டியா கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே, அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டவங்களா இருந்தா நித்தமும் அவங்களுக்கு ஓய்வு. ஆனா இந்த ஓய்வு ஒரு விசேஷமான ஓய்வு, என்னன்னா இந்த நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் முடிவுல பெறக்கூடிய வாக்கு தத்தம் பண்ணிட்டு இருக்க அந்த மிகப்பெரிய ஓய்வுக்கு இந்த ஓய்வு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு உறுதியளிக்கிற ஓய்வாக அங்கே இருக்கு. ஆனா இந்த ஓய்வு எப்படித்தான் வரும் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் இயேசுவை மயமா வச்சு அங்க இருக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய பலவீனங்கள் குறைகள் முற்றிலுமே நம் இதயத்துல தாழ்த்தி தேவனுடைய பலம் தான் அங்க நம்மை வெளிநடத்தும் என்று நம்பும் போது இந்த எண்ணங்கள் இந்த ஒரு மனநிலை நம்மை இந்த ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம தக்க வச்சுக்க அங்க முடியும். அப்ப இதோட நாம இந்த பாடம் நம்ம முடிக்கிறோம். புது சிஷ்டின் ஓய்வு வளர்த்து இலைப்பாறு ரெண்டு கிளாஸ் தான் நம்ம எடுத்தோம், உங்களுக்கு நினைவு எல்லா பாயிண்ட்ஸ். அடுத்த வாரம் தேவன் கிருபையில நம்ம தேவன் வாய்ப்பு தரும் பட்சத்தில் நம்ம தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி நியூ கிரியேஷன் ரொம்ப முக்கியமான படம், புதிய சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு அது நாம பார்ப்போம் சரிங்களா. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.